பாவண்ணன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் பிருந்தாவனம். கடையிலிருந்து எடுத்த கண்ணன் பொம்மையை வெவ்வேறு கோணத்தில் திருப்பி திருப்பி ரசித்து கொண்டிருந்தாள் அன்னி. அவளை பார்க்க பாவமாக இருந்தது. வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் பொம்மை கடைகளில் நிற்பதும் வேடிக்கை பார்ப்பதும் பழக்கமாகிவிட்டது. எடுப்பாள், ரசித்து பார்ப்பாள், விலை கேட்பாள், பிறகு ஒரு பெருமூச்சோடும் கசந்து போன புன்னகையோடும் வைத்து விடுவாள். வாங்க அண்ணி என்று நானும் பலமுறை தூண்டி பார்த்து விட்டேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் என்று வேகமாக தலையாட்டி மறுத்து விடுவாள். பொம்மைக்கெல்லாம் செலவாச்சுன்னு கணக்கு எழுதுனேன்னு வையி, உங்கள் அண்ணன் அப்படியே தோலை உரிச்சு தொங்க போட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பார் என்று சொல்லும் பொழுது பதற்றத்தில் அவள் தலை இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆடும். தலையில் மயில் இறகோடு சிரித்து கொண்டு இருந்தது குழந்தை கண்ணன் பொம்மை. அச்சு அசலான கண்களைப் போல பொம்மை கண்களில் ஈரம் ததும்பி இருந்தன. இதோ இதோ என்று விரலை பற்றி கொண்டு கூடவே ஓடி வந்துவிடும் குழந்தையைப் போல இருந்தது. பொம்மையின் அழகை கண்ட மகிழ்ச்சியில் அண்ணியின் முகம் பிரகாசத்துடன் ஒளிர்ந்தது. பொம்மை கடை வண்டியை திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தாள் அண்ணி. அண்ணனை திருமணம் செய்து கொண்டு வந்த தினத்திலிருந்தே விருப்பங்களையெல்லாம் மென்று விழுங்கும் கலையில் அண்ணி நல்ல தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. நான் அண்ணியை முதன் முதலாக பார்த்தது 3 மாதங்களுக்கு முன்னால்தான். அப்பா அம்மாவுக்கு நாங்கள் மொத்தம் 10 பிள்ளைகள். நான் கடைசி பையன். வறுமையின் முக்கரம் தாங்காமல் படிப்பை விட்டுவிட்டு நான் ரெட்டியார் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் வேலைக்கு போக நேர்ந்தது. அப்போது தனபால் அண்ணன் என்னை தன்னோடு பாண்டிச்சேரிக்கு கூட்டி வந்து விட்டார். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அண்ணன் என்னை 6ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டார். எனக்கு அந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்திருந்தது. பள்ளியிலிருந்து திரும்பியதுமே எதையாவது சாப்பிட கொடுத்து விட்டு அண்ணியோடு பேசி கொண்டு இருப்பதும் பாடம் படித்து அவரிடம் ஒப்பிப்பதும் பிடித்திருந்தன. சுங்கரைக்காய் ஆட்டத்திலும் பல்லாங்குழியிலும் அண்ணியை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. படிப்பு முடிந்த பிறகு பல சுவாரஸ்யமான கதைகளை சொல்வாள் அண்ணி. சம்பாதிப்பதில் 1 ரூபாயை கூட வீணாக செலவு செய்யக்கூடாது என்பதில் அண்ணன் கராராக இருந்தார். தினசரி செலவுகளை எல்லாம் கணக்கு எழுதி வைத்து அவருக்கு காட்ட வேண்டும். துணி அலமாரியில் 1 பெட்டிக்குள் 2 ரூபாய் நோட்டுகளாக சில்லறை மாற்றி 100 ரூபாய்க்கும் மேல் வைத்து இருப்பார். அதிலிருந்து தான் செலவுக்கு எடுக்க வேண்டும். உடனடியாக அதை மறக்காமல் எழுதி வைக்க வேண்டும். இரவு வீட்டுக்கு திரும்பியதும் கணக்கு நோட்டை சரிபார்ப்பார். கணக்கில் குழப்பம் இருந்தால் கோபத்தில் கொதித்து விடுவார். என்ன செலவாச்சு சொல்லு சொல்லு என்று குடைந்து கேட்பார். அந்த வேகத்தையும் கோபத்தையும் பார்த்ததுமே அன்னைக்கு பாதி மறதி வந்துவிடும். சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் எதையெதையோ பேசி திட்டு வாங்குவாள். அந்த கணக்கை நேர்படுத்தும் வரை குத்தி குத்தி பேசியபடியே இருப்பார் அண்ணன். 75 ரூபாய் கொடுத்து 1 பாவாடை எடுத்ததற்காக பொங்கி எழுந்து சத்தம் போட்டார் அண்ணன். இருக்கிறதே 2 தான், ஓரம் எல்லாம் பிஞ்சு இத்து போச்சு, எத்தனை தான் ஊக்கு குத்தி கட்ட முடியும் என்ற பதிலை அவர் காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. மூக்க சிந்தாதடி கழுத, உன்னை வாங்காதேன்னு யார் சொன்னா? உள்ளார கட்டிக்கிற பாவாடைக்கு ஏன் இவ்வளோ பணம் செலவு செய்யணும்? 30 ரூபாய்க்கு ஒன்றுன்னு ஆளை வாசலில் கூவி கூவி விற்கிறான் தெரியுமா என்று எரிந்து விழுந்தார். அன்று இரவு முழுக்க அண்ணி அழுதபடியே இருந்தால் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. வீட்டு நிலை சரியாகி இயல்பான நிலைக்கு திரும்ப 1 வாரமானது. இந்த வம்பே வேண்டாம் என்று பணத்தையே தொடாமல் இருந்தால் அதற்கும் சலித்து கொண்டார் அண்ணன். செலவு கணக்கை முன்வைத்து அடிக்கடி வீட்டின் சமநிலை பிசகுவதும் பிறகு சரியாவதும் பருவகால மாற்றங்களைப் போல மாறி மாறி நிகழ்ந்தபடி இருந்தன. அண்ணியை காப்பாற்றும் ஆலோசனைகள் தாமாகவே என் மனதில் முளைத்தன. கடைக்கு போகும்போது வழியில் கரும்பு சாறு குடிப்போம். அந்த செலவை காய்கறி செலவில் சேர்த்து எழுத வைத்து அண்ணியை காப்பாற்றி விடுவேன். அன்னிக்கு அந்த திட்டம் மிகவும் பிடித்திருந்தது. பொட்டு, ஹேர்பின், நகை பாலிஷ் என அண்ணி தனக்கு தேவையானதை வாங்கி கொள்ளவும் அந்த திட்டம் பயனுள்ளதாக இருந்தது. நினைவுகளில் அமிழ்ந்தவளைப் போல பேசாமலே நடந்து வந்த அண்ணி, அந்த பொம்மை கண்ணு முன்னாலே நிற்கிற மாதிரி இருக்குதுடா தண்டபாணி என்று நாக்கு சப்பு கொட்டினாள். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணி, சாமி மாடத்தில் வச்சா எடுப்பாக இருக்கும். அண்ணி ஒரு கணம் நின்று பார்த்தாள். பிறகு எடுப்பாக தான் இருக்கும், அப்புறம் உங்கள் அண்ணன் துடிக்க துடிக்க கொடுப்பாரு, அதை யார் வாங்கிறது என்றால் அவளையும் மீறி சிரிப்பு வெளிப்பட்டு விட்டது. கண்களில் ஈரம் கட்டும் வரை இடைவிடாமல் சிரித்தாள். அப்புறம் எப்படி அண்ணி காபந்து பண்ணுறது? குழப்பத்தோடு அவளை பார்த்தேன். அவர் பார்வையிலே படாத இடமா பார்த்து தாண்டா வைக்கணும். சமையல் கட்டு டப்பாவுக்குள்ள, அரிசி அண்டாவில், அலமாரிக்குள்ள, பொட்டிக்குள்ளன்னு எங்கன்னா மறைச்சு தான் வைக்கணும். பார்க்கணும்னு தோணும்போது மட்டும் எடுத்து பார்த்து ரசிச்சுக்கணும். மற்ற நேரத்தில் மறைச்சு தான் வைக்கணும். தப்பி தவறி அண்ணன் கண்ணில் பட்டுட்டா முதல்ல பொம்மை சுக்குநூறாக உடஞ்சி உருளும், அப்புறம் நம்ம தலை உருளும். அண்ணியின் சிரிப்பை பார்க்க பாவமாக இருந்தது. அந்த நேரத்தில் எப்படியாவது அண்ணியை அந்த பொம்மையை வாங்கி விடும்படி செய்ய வேண்டும் என்று தோன்றியது. வா அண்ணி, 10 ரூபாய் பொம்மையை 8 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம், கொடுத்தாலும் கொடுப்பாரு என்றபடி அவள் கையை பிடித்து இழுத்தேன். அண்ணி ஒரு கணம் நடையை நிறுத்தினாள். 8 ரூபாய்க்கு என்னடா கணக்கு எழுத முடியும்? அவள் குரலில் அச்சமும் ஆவலும் கலந்து வெளிப்பட்டன. மாற்றி மாற்றி ஆலோசனைகளை பரிமாறிக்கொண்டு இருக்கும் பொழுதே துணி துவைக்கிற சோப்பு வாங்கினதை எழுதலாமா என்று இழுத்தேன். அந்த ஆலோசனை அண்ணியின் மனதுக்கு பொருத்தமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் கிளம்பிய போது இருந்த பிரகாசத்தை அண்ணியின் முகத்தில் பார்க்க முடிந்தது. கடையை நோக்கி தைரியமாக நடந்தோம். கடைக்காரர் பொம்மையை ஒரு தாளில் சுற்றி காகித பைக்குள் வைத்து கொடுத்தார். அதை வாங்கி அபிஷேக பைக்குள் வைத்தாள் அண்ணி. பிறகு பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாள். அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அதில் அற்புதமான நிம்மதி உணர்வு படர்ந்து இருந்தது. அவள் கண்களில் பரவியிருந்த திருப்தியை பார்ப்பதற்கே பரவசமாக இருந்தது. வீட்டுக்குள் வந்ததுமே முதல் வேளையாக அதை அலமாரியில் புடவை அடுக்குக்கு கீழே மறைத்து வைத்தாள். பிறகு கணக்கு நோட்டை உருவி சோப்பு வாங்கிய வகையில் 8 ரூபாய் செலவு என்று எழுது மூடினாள். இரவு சாப்பாடு முடிந்ததுமே வழக்கம் போல செலவு நோட்டை எடுத்து கணக்கை சரிபார்த்தார் அண்ணன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், மின்சார கட்டணம், வத்தி பெட்டி, தேங்காய், பூ, பழம், கற்பூரம் என்று விரல்களை நகர்த்தி கொண்டே வந்தவர் சோப்பு என்கிற இடத்தில் நிறுத்திவிட்டு அண்ணியை அழைத்தார். பாத்திரம் கழுவி அடுக்கியபடி இருந்த அண்ணி பதற்றத்தோடு வந்து அவர் எதிரில் நின்றாள். என்ன இது என்று விரலால் சுட்டிக்காட்டினார் அண்ணன். தொண்டை உலர்ந்து போனது போல எச்சிலை கூட்டி விழுங்கினாள் அண்ணி. சோப்புங்க மென்று விழுங்கியபடி சொன்னாள். படிக்க தெரியாத முண்டமானா, சோப்புன்னு எழுதியிருக்கிறத படிக்க தெரியாதா? அதைத்தான் ஏன் வாங்கினன்னு கேட்குறேன். மாச லிஸ்ட்லேயே சோப்பு வாங்கியாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு புதுசா? அண்ணனின் குரலில் படிந்திருந்த கடுமை அச்சத்தை தந்தது. அண்ணி ஒரு கணம் குழம்பி நின்றாள். பிறகு தயக்கத்தோடு என்னை பார்த்தாள். மெதுவாக தைரியத்தை திரட்டி கொண்டு, போர்வத் தலகாணியில் ஊர்பட்ட அழுக்கு, அந்த மாச சோப்புக்கெல்லாம் மசிதா என்ன, தேய்ச்சி தேய்ச்சி தோள்பட்டையே இத்து போச்சு, இதை வாங்கி தேய்ச்சப்புறந்தான் கொஞ்சமாச்சும் வெளுக்க முடிஞ்சுது என்று இயல்பான குரலில் சொல்லி முடித்தாள். முகவாயில் விரல்களால் சொரிந்தபடி அண்ணியையே உற்று பார்த்தார் அண்ணன். பிறகு மெதுவாக மற்ற கணக்கை பார்த்துவிட்டு நோட்டை மடித்து வைத்தார். அடுத்த நாள் ஞாயிறு என்பதால் அண்ணனுக்கும் எனக்கும் எண்ணெய் குளியல். தோசை சாப்பிட்டு முடித்த கையோடு அண்ணனுடன் கடைக்கு போய் கறி வாங்கி வந்தேன். சட்டையை கழற்றி ஆணில் மாட்டிய அண்ணன் அங்கே தொங்கிய சிலந்தி வலையை கலைப்பதற்காக துடைப்பத்தால் தட்டினார். சட்டன அதன் தொடர்ச்சியாக ஒட்டடை அடிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் நகர்த்த சொன்னதை நகர்த்துவது, கேட்டதை எடுத்து கொடுப்பது, அதுதான் என் வேலை. 2 மணி நேரம் ஓடியதே தெரியவில்லை. அறைகள் புதுக்கோலம் பூண்டு புது வீடு போல காணப்பட்டது. நடுக்கூடத்துக்கு வந்துவிட்ட அலமாரியை மீண்டும் பின்னால் நகர்த்தி சுவர் ஓரமாக தள்ளி வைத்தோம். பல முறை அது குலுங்கி குலுங்கி அடங்கியது. ரேவதி, அந்த சாவி எடு, அலமாரிக்குள்ளே துணிகள்லாம் சரிஞ்சு கிடக்கும், திறந்து அடுக்கி வச்சிடுறோம். சமையல் கட்டிலிருந்து அண்ணி வேகமாக வந்து நின்றாள். போதும் விடுங்க, சாப்பாடு நேரத்தில் இன்னும் என்ன வேலை, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் என்று அவசரமாக சொன்னாள். நீ வச்சா என்ன, நான் வச்சா என்ன, எல்லாமே வேலை தானே, சாவியை கொடு. அண்ணியின் முகம் பீதியில் உறைந்து விட்டது. கலவரத்தோடு என்னை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சாவியை எடுத்து கொடுத்தாள். சமையல் கட்டுக்குள் சென்றவள் மறுகணமே மீண்டும் வந்து அண்ணன் எதிரில் நின்றாள். அப்போது தான் ஆபத்து என் மூளையில் உரைத்தது. ஐயோ, கண்ணன் பொம்மையை காப்பாற்ற வேண்டுமே என்னும் பதற்றம் நெஞ்சில் படிந்தது. நீ போ, துணைக்கியவன் இருக்கான்ல, நான் பார்த்து அடுக்கி வைக்கிறோம் போ. சொல்லிக்கொண்டே அண்ணன் கதவை திறந்தார். அண்ணி கண்களை மூடிக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அவர் சொன்னது போலவே துணிமணிகள் முன்னோக்கி சரிந்திருந்தன. நடுத்தட்டில் அண்ணியின் புடவைகள், அவற்றின் அடியில்தான் கண்ணன் பொம்மை இருந்தது. அடித்தட்டில் சில தட்டுமுட்டு சாமான்கள் குவிந்திருந்தன. அவற்றின் மீது அண்ணனின் கண்கள் முதலில் படிந்தன. முதலில் எல்லாவற்றையும் வாரி வெளியே வைத்தார். பிறகு நான் துடைத்து கொடுக்க கொடுக்க வாங்கி உள்ளே தட்டில் அடுக்கினார். என் இதய துடிப்பு கூடியபடி இருந்தது. மறுபடியும் ஊருக்கு சென்று ரெட்டியார் வீட்டில் மாட்டு சாணம் வாரப்போகும் வாழ்க்கை வெகு தொலைவில் இல்லை என்று நினைத்து கொண்டேன். எதிர்பாராத கணத்தில் விளக்கு மாடத்திலிருந்த அண்ணனின் கைபேசி ஒலித்தது. யாருடாது, எடுத்துப்பாரு என்றார் அண்ணன். வேகமாக எழுந்து சென்று பார்த்தவன், சண்முகம்னே என்றேன். தோ வரேன் என்றபடி அண்ணன் எழுந்து வந்து கைபேசியை வாங்கி கொண்டு வாசல் பக்கமாக சென்றார். அதே கணத்தில் அலமாரியின் பக்கம் ஓடி அவசரமாக கண்ணன் பொம்மையை எடுத்து பக்கத்திலிருந்த பள்ளிக்கூட பைக்குள் போட்டு மூடினேன். அதற்கு பிறகுத்தான் என்னால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது. பிறகு இயல்பாக உட்கார்ந்து மறுபடியும் சாமான்களை அடுக்குவதில் ஈடுபட்டேன். பேச்சை முடித்து கொண்டு திரும்பிய அண்ணனும் மீண்டும் வேலையில் மூழ்கினார். அடித்தட்டு, மூன்றாம் தட்டு, இரண்டாம் தட்டு, முதல் தட்டு என ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்தி துணிமணிகளை சரியாக அடுக்கி வைத்தோம். கணக்கு நோட்டையும் பணப்பெட்டியையும் வழக்கம் போல துணி வரிசைக்கு நடுவில் மறைத்து வைத்துவிட்டு திரும்பினார். எந்த கணத்திலும் அவர் வெடித்து கோபம் கொள்ளக்கூடும் என்கிற அச்சத்தில் அண்ணி வெளியே வரவே இல்லை. அண்ணனை அருகில் வைத்து கொண்டு அவளுக்கு சைகை காட்டி புரிய வைக்கும் அளவுக்கு சூழல் சரியாக இல்லாததால் நான் அமைதியாகவே இருந்தேன். அண்ணி மெதுவாக வெளிப்பட்டு கூடத்தை நோட்டமிட்டாள். என்ன, சமையல் வேலை முடிஞ்சுதா? ம் என்றபடி அண்ணி தலையசைத்தாள். தலகணி உரையை துவைச்சு போட்டேன்னு சொன்னிய, எங்க அது? எடுத்து கொடுத்தா அதையும் மாத்துருவோம்ல? அண்ணி பேசாமல் துணி மூட்டையிலிருந்து தேடி எடுத்து கொடுத்தாள். பளிச்சென்று நீல நிற கோடு விழுந்த அந்த உரைகளை வாங்கி மூளைப்பகுதியில் இருந்த சுருக்கங்களை எல்லாம் நீவினார் அண்ணன். பிறகு தனக்குள்ளாகவே பேசிக்கொள்வது போல, இந்த வெளுப்புக்கு 8 ரூபா தெண்ட செலவா என்று முணுமுணுத்தபடி தலையணையை ஒவ்வொரு உரையிலும் நுழைத்து நாடா கட்டி ஓரமாக வைத்தார். அண்ணி நிலை கொள்ளாமல் தவித்தாள். அண்ணனுக்கும் எனக்கும் பரிமாறும் போது கூட அவள் முகத்தில் குழப்பமே படிந்திருந்தது. சாப்பிட்ட பிறகு அண்ணன் படுத்துவிட்டார். அண்ணியும் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. 4 மணிக்கு எழுந்த அண்ணனுக்கு டீ போட்டு கொடுத்தாள். அதை பருகிய பிறகு அண்ணன், வில்லியனூர் வரைக்கும் போயிட்டு வரேன் என்றபடி கைபேசியை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் கிளம்பி சென்றார். அவர் தெருவை கடக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தால் பிறகு அவசரமாக, உலகத்தில் அவர் கண்ணிலிருந்து எதுவுமே தப்பிக்க முடியாததா? கழுகு கண் அவருக்கு, பார்த்தாரா பார்க்கலையா என்று கேட்டால், நான் புன்னகைத்தபடி, அந்த அளவுக்கெல்லாம் விட்டுடுவனா நீ என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக என் பள்ளிக்கூட பையை திறந்து கண்ணன் பொம்மையை எடுத்து காட்டினேன். அதை பார்த்த பிறகுத்தான் அண்ணியின் முகத்தில் படிந்திருந்த குழப்பம் விலகியது. அதை மறைத்த சாகச கதையை சொல்ல சொல்ல அவள் கண்கள் கலங்கின. புன்னகையோடு என் தோளை தட்டி கொடுத்தாள். கண்ணன் பொம்மையை ஒரு கணம் இரு கைகளுக்கிடையே ஏந்தி ஆசையோடு உற்று பார்த்தாள். பிறகு நெஞ்சோடு இறுக்கியபடி சில கணங்கள் வைத்திருந்தாள். அப்புறம் நிதானமாக புடவை அடுக்குக்கு கீழே மறைத்து வைத்துவிட்டு திரும்பினாள். வா, இப்போ நிம்மதியாக பல்லாங்குழி ஆடலாம் என்று சிரித்தபடி என் கைகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாள். பாவண்ணன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் பிருந்தாவனம்.